adharma,
adharma,
abhibhavat,
abhibhavat,
Krishna,
Krishna,
pradushyanti,
pradushyanti,
kula,
kula,
striyah,
striyah,
strishu,
strishu,
dushtasu,
dushtasu,
varshneya,
varshneya,
jayate,
jayate,
varna,
varna,
sankarah,
sankarah.
கிருஷ்ணரே, குலத்தில் அதர்மம் தலையெடுக்கும் போது குடும்ப பெண்கள் கலங்கமடைகின்றனர். பெண்மையின் சீரழிவால் விஷ்ணி குலத்தவரே தேவையற்ற சந்ததி உண்டாகிறது. பொருளுரை: வாழ்வில் அமைதி, வளம், ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவற்றிற்கான ஆதாரம் மனித சமுதாயத்தில் நன்மக்கள் இருப்பதாகும். நன்மக்கள் தலை தோங்குவதன் மூலம் நாட்டிலும் சமூகத்திலும் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். அதற்கு தகுந்தார் போல வர்ணாசிரம தர்மத்தின் கொள்கைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இத்தகு சமுதாயம் அதன் பெண் குலத்தின் கற்பையும் நம்பகத்தன்மையையும் பொறுத்திருக்கிறது. குழந்தைகளை தவறாக வழிநடத்துதல் எளிது. அதுபோலவே பெண்களும் எளிதில் வீழ்ச்சியடையும் சுபாவம் உடையவர்கள். எனவே குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களின் பாதுகாப்பு தேவை. பல்வேறு அறச்செயல்களில் ஈடுபடுத்தப்படுவதன் மூலம் பெண்கள் கற்புக்கு புறம்பான தவறான உறவுகளை வளர்த்து கொள்ள மாட்டார்கள். சாணக்கிய பண்டிதரின் கூற்றுப்படி பெண்கள் அறிவாளிகள் அல்ல, அதனால் நம்பகமானவர்களும் அல்ல. எனவே அவர்களை எப்போதும் பலவிதமான அறம் சார்ந்த குல பண்பாடுகளில் ஈடுபடுத்த வேண்டும். அதன் மூலம் அவர்களது கற்பும் பக்தியும் வர்ணாசிரம முறையில் பங்கேற்கத்தக்க நல்ல சமுதாயத்தை தோற்றுவிக்கும். அத்தகு வர்ணாசிரம தர்மம் சீர்குலையும் பொழுது இயற்கையாகவே பெண்கள் ஆண்களுடன் கலந்து செயல்படுவதற்கான சுதந்திரத்தை பெறுகின்றனர். இதனால் பெண்களின் கற்புநிலை இழக்கப்பட்டு தவறான உறவுகள் தோன்றி தேவையற்ற சந்ததிகள் என்னும் அபாயத்தை உண்டு பண்ணுகின்றன. பொறுப்பற்ற ஆண்களும் சமுதாயத்தில் கள்ள தொடர்புகளை பெருக்குகின்றன. இதனால் மனித சமுதாயத்தில் தேவையற்ற குழந்தைகள் தோன்றி போர் மற்றும் தொற்று வியாதிகள் போன்ற அபாயத்தை உண்டு பண்ணுகின்றன.
Translation in purport in English, as there's quite a few people here who don't understand Tamil. Can you follow the Tamil in the purport?
No.
Somewhat, it's difficult Tamil. Translation: when irreligion is prominent in the family, O Krishna, the women of the family become polluted, and from the degradation of womanhood, O descendant of Rishni, comes unwanted progeny. Purport: good population in human society is the basic principle for peace, prosperity, and spiritual progress in life. The Varnashram religion's principles were so designed that the good population would prevail in society for the general spiritual progress of state and community. Such population depends on the chastity and faithfulness of its womanhood. As children are very prone to be misled, women are similarly very prone to degradation. Therefore, both children and women require protection by the elder members of the family. By being engaged in various religious practices, women will not become misled into adultery. According to Chanakya Pandit, women are generally not very intelligent and therefore not trustworthy. So the different family traditions of religious activity should always engage them, and thus their chastity and devotion will give birth to a good population eligible for participating in the Varnashram system. On the failure of such Varnashram dharma, naturally the women become free to act and mix with men, and thus adultery is indulged in at the risk of unwanted population. Irresponsible men also provoke adultery in society, and thus unwanted children flood the human race at the risk of war and pestilence. Herein is expressed a worldview very different to that which prevails in and shapes modern society.
இன்னைக்கு நவீன சமுதாயத்துல எந்த ஒரு கண்ணோட்டம் எல்லா இடங்களிலும் பரவி விரிந்திருக்கிறதோ அந்த கண்ணோட்டத்திற்கு எதிரான ஒரு ஒரு நோக்கம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு.
Arjuna was very afraid of adharma.
அர்ஜுனன் அதர்மத்தை கண்டு மிகவும் பயப்படுகிறான்.
Arjuna was afraid that fighting in such a circumstance would be in itself an act of adharma.
அர்ஜுனன் கருதுறான் இத்தகைய சூழ்நிலையில போரிடுறது அப்படிங்கறதே அந்த செயலே வந்து ஒரு அதர்மம் ஆயிடும் நினைக்கிறான்.
And that it would result in a significant increase in the adharma in human society.
அது மட்டும் இல்லாம இந்த போரின் விளைவால மனித சமுதாயத்துல அதர்மம் அதிகரிக்கும்னு அவன் நினைக்கிறான்.
We live in an age of adharma.
நம்ம இப்ப அதர்மத்தினுடைய யுகத்துல வாழ்ந்துட்டிருக்கோம்.
And therefore the concepts which are being discussed here and in the verse and in the purport are foreign to people in the modern age.
அதனாலதா இந்த பதத்திலேயும் பொருளுரையிலேயும் விளக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் மற்றவர்களுக்கு அது வித்தியாசமானதா தோன்றுது.
We live in an age where divorce, adultery, gay rights and other such adharmic acts or principles are part of modern life.
நம்ம வந்து விவாகரத்து, கள்ளத்தொடர்பு, ஓரின சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தின் நடுவில் உட்கார்ந்துருக்கோம்.
A basic principle of dharma. Here we go. They won't turn off their cell phone. You tell them 10 times they won't turn it off. Please don't turn off your cell phone. Maybe they'll turn it off if you ask them not to. It's our general experience that no one ever, however many times you ask, they won't turn off their cell phone. It's just some kind of selfishness. So, adharma, a basic, or rather let's put it the positive way, in a dharmic society, a basic principle is restricting the mixing of men and women.
தர்மம் என்னன்னு ஒரு சமுதாயத்தினுடைய அடிப்படையான கொள்கை என்ன அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான உறவை வந்து அதுல ஒரு தடை இருக்கக்கூடியதுதான்.
In the modern age, this is considered old-fashioned and very wrong.
நவீன காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு பழைய நாகரிகமாகவும் தவறான ஒரு செயலாகவும் கருதுறாங்க.
Even one generation ago, men and women didn't mix up.
ஒரு தலைமுறைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களும் பெண்களும் எளிதா பழக மாட்டாங்க.
The older people will remember how the young girls were escorted to and from school and there was no question of them mixing up with or talking with the young boys at school.
மூத்த தலைமுறையினர் நினைவு கொள்ள முடியும் அவங்களுடைய காலத்துல வந்து குழந்தைகள் பெண்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு பாதுகாப்பா யாராவது போவாங்க அவங்க வந்து ஆண் பையன்களோட பேசுறது அப்படிங்கிறதுக்கு அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது.
And going back even further, they wouldn't be going to school at all.
இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதுங்கிற கேள்விக்கே இடம் இல்லாம இருந்தது.
But nowadays it's young people have no idea of that as the young boys and girls mix freely and joke and boyfriends and girlfriends and all these things are going on.
ஆனா நவீன காலத்துல அது வந்து அவங்க அந்த சூழ்நிலை முற்றிலுமா மாறி போயிருக்கு. ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் யுவதிகளும் பேசிக்கிறாங்க, நகைச்சுவைகளை கலந்து விளையாடுறாங்க, அவங்க ரொம்ப எளிமையா பழகி கொண்டிருக்காங்க.
The result of this free mixing, Arjuna is saying here, will be that there will be a bad population produced.
இந்த மாதிரி சுதந்திரமா பழகிறதுனுடைய விளைவு என்ன அப்படிங்கறத அர்ஜுனன் இங்கே கொடுக்கிறான். தவறான சந்ததியினர் உருவாகுவாங்கன்னு சொல்றான்.
Children born out of lust will be they will be lusty.
காமத்தினால பிறந்த குழந்தைகள் காமமுடையவர்களாகத்தான் இருப்பார்கள்.
Where there is calm, there is also krodh, lobh, moha, mada, matsarya.
காமம் எங்க இருக்கோ அங்க அதனோட கூடவே குரோதம், லோபம், மதம், மோகம், ஆச்சரியம் இது எல்லாமே வந்துடும்.
And persons who are filled with these qualities, they're not really human beings, they're uncivilized.
யார் ஒருத்தர் இத்தகைய குணங்களால நிரம்பி இருக்கிறாங்களோ அவங்க உண்மையில மனிதர்களே கிடையாது, அவங்க நாகரிகமற்றவர்களா கருதப்படுறாங்க.
And such persons are unfit to engage in the Varnashram system.
அத்தகைய நபர்கள் வர்ணாசிரம சமுதாயத்துக்குள்ளார பங்கெடுத்துக் கொள்வதற்கு தகுதியற்றவர்கள்.
And that means it's completely uncivilized and there's no hope for their elevation.
அவங்க வந்து முற்றிலுமா நாகரிகம் இல்லாதவர்கள், அவங்க வந்து முன்னேறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு தான் அதனுடைய பொருள்.
So this is the situation in the modern age. A royal edition of the animals, Srila Prabhupada describes modern humankind. They say the lion is the king of the animals. Is that said in Tamil also? They say that because they consider the human not an animal, but actually the human is he's also an animal. In the modern age people have become like animals.
மக்கள் ஏன் சிங்கத்தை ராஜா சிங்கத்தை மிருகத்தினுடைய ராஜாவா சொல்றாங்க அப்படின்னா, அந்த மனிதர்கள் வந்து மனிதர்களை யாரும் மிருகமா கருதுறது இல்லை. ஆனா நவீன சமுதாயத்தினுடைய சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் எல்லாரும் மிருகங்களை போலதான் இருக்காங்க.
So we may say, well, why are we discussing this? We should be discussing about very high spiritual topics.
நம்ம நினைக்கலாம், ஏன் நம்ம இந்த மாதிரி விஷயத்தை இங்க வந்து விவாதிச்சுட்டு இருக்கோம், நம்ம வந்து உயர்ந்த ஆன்மீக விஷயங்களை பத்தி இங்க விவாதிக்கலாமே நீங்க நினைக்கலாம்.
But there's no question of understanding spiritual topics if we're overcome by kama, krodha, lobha, moha, mada and matsarya.
Nama kama, krodha, moha, mada, matsarya idinala nama vandu baadhikapattirukkum bodhu nama uyirnda aanmeega vishayangala pathi pesuradhungra kelvikku idam illa.
So in human society all over the world until recently, not only in India, there was restriction on mixing between men and women.
மனித சமுதாயத்துல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லயுமே ஆண்களுக்கும் பெண்களும் பழகிறதுல ஒரு தடை இருந்துதான் இருந்தது.
Because that increases the that increases lust.
ஏனா அந்த மாதிரியான பழக்கம் காமத்தை அதிகப்படுத்தும்.
The example is given in the Srimad Bhagavatam of butter and fire. If butter is put close to fire, it will melt.
ஸ்ரீமத் பாகவதத்துல இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உதாரணம் வெண்ணையும் நெருப்பும். வெண்ணையை வந்து நெருப்பு பக்கத்துல வச்சோம்னா அது உருகிவிடும்.
That is natural. It's a natural law.
அது இயற்கையினுடைய விதி.
So similarly, when men and women come in contact, there is attraction. It is a natural law.
அதே மாதிரி இயற்கையாகவே ஆண்களும் பெண்களும் இணைந்து வரும்போது அங்க வந்து ஒரு பற்றுதல் இருக்கும். அது இயற்கையினுடைய விதி.
Now the modern way of thinking is that it's natural, so why not indulge it?
நவீன காலத்துல மக்கள் என்ன நினைக்கிறானா, அது இயற்கை தானே, அதுல ஈடுபடுறதுல என்ன தவறு?
But the civilized way of understanding is that unrestricted mixing, it gives rise to a feeling which may be natural but it's not good.
ஆனா யார் ஒருத்தங்க நாகரிகம் அடைஞ்சிருக்காங்களோ அவங்க உணர்ந்து கொள்வாங்க தங்குதலற்ற பழக்கம் அப்படிங்கிறது ஒரு அது ஒரு வகையான உணர்ச்சிகளை தூண்டலாம், ஆனா அது நன்மை கிடையாது அப்படிங்கறத நாகரிகமுடையவர்கள் புரிந்து கொள்ள முடியும்.
Just because something is natural doesn't mean that it's good or that we should indulge it or encourage it.
ஒரு விஷயம் இயற்கையானது அப்படிங்கறதுனால அதுல நம்ம ஈடுபடணும், அதை நம்ம வந்து உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு கிடையாது.
Disease is also natural, we can say.
நோய் வரது கூட இயற்கையா தான் வருது.
So if someone's sick with viral fever, and someone may say, well, keep the children away from him. And why? If they go close to him, they'll also get viral fever. It's natural. What's wrong with that? Well, it's wrong. Something wrong with it.
யாராவது வந்து வைரல் காய்ச்சல் வந்திருந்தது அப்படின்னா மக்கள்லாம் சொல்லுவாங்க, குழந்தைகளை வந்து அவங்க அந்த வைரல் காய்ச்சல் இருக்கவங்களுக்கு வந்து தூரமா வைங்க அப்படின்னு. ஏன் தூரமா வைக்கக்கூடாது, ஏன் தூரமா வைக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து பக்கத்துல போனாங்கன்னா அந்த வியாதியினுடைய இயற்கை இவங்களுக்கும் பச்சிக்கும். அது இயற்கை தானே, அது ஏன் தடுக்கிற, பக்கத்துல வைக்கலாமே அப்படின்னு சொன்னா அது எப்படி?
So in Bhagavatam, this attraction between male and female, that is called kamam, hrit kama rogam. It means the heart disease or disease in the heart of lusty desire.
பாகவதத்துல இந்த பற்றுதலானது ஹிருத்காம இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதயத்தில் இருக்கக்கூடிய பலமான காமம் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்டிருக்கு.
So that is a problem for everyone in this material world.
அந்த காமம் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையாகும்.
Now, of course, by chanting Hare Krishna, that's on a fully spiritual level.
நம்ம ஹரி கிருஷ்ண ஜெபம் பண்றது அப்படிங்கிறது முழுமையான ஆன்மீக தளத்துல இருந்து செய்யப்படக்கூடியதாகும்.
And that takes us beyond all the lower levels of dharma.
அந்த ஹரி கிருஷ்ண கீர்த்தனமானது கீழ்நிலை தர்மங்கள் எல்லாவற்றையும் கடந்து நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுது.
But practically speaking, we see that although it shouldn't happen, but it does, that devotees who are chanting Hare Krishna, they also become influenced by the lower modes of nature.
ஆனா நடைமுறையில பார்த்தோம் அப்படினா எந்த பக்தர்கள்லாம் ஹரே கிருஷ்ணா ஜபத்துல ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களும் இந்த இயற்கையினுடைய கீழ்நிலை குணங்களால கவரப்படுறாங்க. அது நம்ம விரும்பாத பட்சத்திலையும் அது நடக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
So theoretically, devotees, men, women, they should be able to mix up with the understanding that we're all spiritual, we're all spirit souls, so they should be able to mix.
ஏட்டளவுல பார்த்தோம் அப்படினா பக்தர்களா இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்க எல்லாருமே வந்து நாம எல்லாருமே ஆன்மீக ஆத்மா அப்படிங்கிற தளத்துல ஒன்றோடு ஒன்று கலந்து பழகலாம்.
But practically speaking, we see that even though they're chanting Hare Krishna, devotees, they also become victimized by, they can become victimized by lower desires.
ana nadaimurila nam paartham appadina inda Hare Krishna jabathila eedupattirukkakoodiya bhaktargal kuda avanga palagum bodhu avanga vandu iyarkaiyinudaiya keelnilai gunangalala baadhikapadranga.
So devotees need to understand the basic principles of dharma. Otherwise, it'll be very difficult to practice the param dharma of Krishna consciousness.
அதனால பக்தர்கள் வந்து தர்மத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். அப்படி தர்மத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை புரிந்து கொள்ளல அப்படின்னா பரம தர்மமான கிருஷ்ண உணர்வை பின்பற்றது அப்படிங்கிறது கடினமாகிவிடும்.
It's a very it would seem almost impossible to practice dharma at any level in the modern age.
நவீன காலத்துல பார்த்தோம் அப்படின்னா தர்மத்தை எந்த நிலையிலுமே கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ஏறக்குறைய சாத்தியம் இல்லாததா தோன்றது.
What to speak of practicing the highest dharma.
இந்த தர்ம சாதாரண தர்மத்தை பின்பற்ற முடியாத போது உயர்ந்த தர்மத்தை பத்தி என்ன சொல்றது?
Here in this temple there are brahmacharis and one sannyasi and grihastha devotees also. Grihasthas are also supposed to be self-controlled in family life.
இந்த கோயில் இப்ப வந்து நிறைய பிரம்மச்சாரிகளும் ஒரு சன்னியாசியும் நிறைய கிரகஸ்த பக்தர்களும் இங்க இருக்கீங்க. கிரகஸ்தர்களும் உண்மையில தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கட்டுப்பாடுடையவர்களாக தான் இருக்கணும்.
But the whole modern culture works opposite to self-control or brahmachari life.
ஆனா மொத்த நவீன கலாச்சாரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரம்மச்சாரிய வாழ்க்கை சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறதுக்கு எதிராக தான் செயல்பட்டு கொண்டிருக்கு.
It's considered normal for women to walk up to men even if they don't know them and just talk to them, and men to walk up to women they don't know them and they just talk to them. That's modern life.
முன்ன பின்ன தெரியாத ஆண்கள் பின்னாடி பெண்கள் போய் பேசுறதுங்கறதும் அதே மாதிரி பெண்கள் பின்னாடி ஆண்கள் போய் பேசுறது அப்படிங்கறதும் ரொம்ப சகஜமா இருக்கு. அதுதான் நவீன வாழ்க்கையா இருக்கு.
Even if there's no gross sexual overtures, but people may think, well, we're just like brothers and sisters, but Maya doesn't think like that. She has her own way of working.
அவங்க வந்து வெளிப்படையான காம உணர்வு பாலுறவுலாம் அவங்க கிட்ட இல்லாம அவங்க வந்து நாங்க வெறும் சகோதர சகோதரிகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கூட அவங்க வேணா அப்படி நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா மாயை வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம்.
Less than a century ago in India, at any public meeting like this, the men and women would be separated by a bamboo screen. That was called chik in Bengali or Hindi. I don't know what it's called in Tamil.
கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொதுவான ஒரு சந்திப்பு நடந்தது அப்படின்னா அங்க வந்து ஆண்களும் பெண்களும் ஒரு மூங்கில் திரை போட்டு மூடி இருப்பாங்க.
The man and the woman, the men and the women, they wouldn't see each other.
ஆண்களும் பெண்களும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கவே முடியாது.
Even our Param Guru Srila Bhaktisiddhanta Saraswati, he used to give Diksha mantras to his women disciples from behind a screen. They wouldn't come close to him.
இன்னும் சொல்லப்போனா நம்மளுடைய பரம் குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் அவர் வந்து தன்னுடைய பெண் சீடர்களுக்கு தீட்சை கொடுக்கும் போது திரைக்கு பின்னாடி இருந்தான் கொடுப்பார்.
And there were no women doctors, there were only men doctors. So how did the women get treated?
அப்போ வந்து பெண் மருத்துவர்கள் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, ஆண்கள் மட்டும்தான் மருத்துவர்களா இருப்பாங்க. அப்போ பெண்களுக்கு வியாதி வந்தா எப்படி அவங்க வந்து குணப்படுத்துவாங்க?
The Ayurvedic doctors would see the women patient from behind the screen and they would take their pulse with a thread which would be attached to their arm and they would feel like that.